ಮಾತಃ ಪಿತಾ ಯುವತಯಸ್ತನಯಾ ವಿಭೂತಿಃ ಸರ್ವಂ ಯದೇವ ನಿಯಮೇನ ಮದನ್ವಯಾನಾಂ ಆಧ್ಯಸ್ಯ ನ ಕುಲಪತೇರ್ವಕುಳಾಭಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ತದಂಗ್ರಿಯುಗಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧ್ನಾ ವೇದಾಂತ ವೇದ್ಯಾಮೃತವಾರಿರಾಶೇ ವೇದಾರ್ಥ ಸಾರಾಮೃತ ಪೂರಮಗ್ರಿಯಂ ಆದಾಯ ವರ್ಷಂತಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ ಕಾರುಣ್ಯಪೂರ್ಣಂ ಕಲಿವೈರಿದಾಸಂ ಶ್ರೀಶೈಲೇಶದಯಾಪಾತ್ರಂ ಧೀಭಕ್ತ್ಯಾದಿಗುಣಾರ್ಣವಂ ಯತೀಂದ್ರಪ್ರವಣಂ ವಂದೇ ರಮ್ಯ ಜಾಮಾತರಂ ಮುನಿಂ ಅಲ್ಲುಂ ಪಹಲುಂ ಅನುಭವಿಪ್ಪಾರ್ದಂಗಳುಕ್ಕು ಸೊಲ್ಲುಂ ಪೊರುಳುಂ ತುಹುತ್ತುರೈತ್ತಾನ್ ನಲ್ಲ ಮಣವಾಳ ಮಾಮುನಿವನ್ ಮಾರನ್ಮರೆಕ್ಕು ತಣವಾನ್ ಊತ್ತಂದಾದಿತಾನ್ மண்ணு புகழ்சேர் மணவாளமா முனிவன் தன்னருளால் உட்பொருள்கள் தன்னுடனே சொன்ன திருவாய்மொழி நூத்தந்தாதியாம் தேனை உருவாதருந்து நெஞ்சே உத்து ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இன்று நமக்கு திருவாய்மொழி நூற்றந்தாதியாம் தேனில் இருந்து ஒரு திவலை அனுபவிக்க பிராப்தமாயிருக்கிறது. சுவாமி அருளி செய்த திருவாய்மொழி நூற்றந்தாதி திருவாய்மொழியை விட ஏற்றமான கிரந்தம் என்றே சொல்லும்படியாக உள்ளது. அழகிய தமிழில் திருவாய்மொழியின் பொருளை அப்படியே ஆழ்வார் நெஞ்சில் எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே நாம் அனைவரும் அனுபவிக்கும்படி எளிதான தமிழில் சுவாமி அருளி செய்தார். அதற்கு வியாக்கியானங்கள் உள்ளன. அதை நாம் ஒரு பாசுரத்திலிருந்து காண்போம். நாம் இன்று காணக்கூடிய பாசுரம் திருவாய்மொழி முதல் பத்து பத்தாம் திருவாய்மொழியான பொறுமா நெல்படை என்கிற பதிகத்தை குறித்தது. பொறுமாழிசங்குடையோன் பூதலத்தே வந்து தருமாறோர் ஏதுவரத் தன்னை திறமாகப் பார்த்துரைசை மாறன் பதம் பணிகவென் சென்னி வாழ்த்திடுக என்னுடையவாய் என்பது இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதி பாசுரம். முதலில் இந்த பாசுரத்தில் உள்ள பொருளுக்கு உரிய கான்டெக்ஸ்ட் நாம் பார்ப்போம். ஆறாம் திருவாய்மொழியில் முதல் பத்து ஆறாம் திருவாய்மொழியில் பரிவதில் ஈசனைப்பாடி திருவாய்மொழியில் ஆழ்வார் பெருமாள் ஆராதனைக்கு எளியவன் என்கிற ஒரு குணத்தை எடுத்து காண்பித்திருக்கிறார். ஏழாவது திருவாய்மொழியில் அவன் ஆராதனைக்கு எளியவன் மட்டுமல்ல, அவனிடம் நாம் செய்யும் ஆசிரயணமே மிகவும் போகமாக உள்ளது என்பதை எடுத்து காண்பித்தார் பிறவித்துயரட பதிகத்தில். எட்டாம் திருவாய்மொழியான ஓடும் புள்ளேடியில் எம்பெருமானின் ஆர்ஜவ குணத்தை எடுத்து காண்பித்தார். எம்பெருமானுக்கு ஆர்ஜவ குணம் என்பது சேதனர்கள் நாம் அவனுடைய அடியவர்கள் எவ்வாறு இருக்கிறோமோ, நம் மனம் வாக்கு செயல் நாம் எவ்வாறு உள்ளபடி இருக்கிறோமோ அந்த இடத்திற்கே அவன் நமக்கு ஏற்பட்டாற்போலே ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர்களிடம் சம்சலேஷிக்க பாரிக்கிறான் என்பதே அவனுடைய ஆர்ஜவ குணம் என்று ஓடும் புள்ளேரியில் காட்டப்பட்டது. ஒன்பதாம் திருவாய்மொழியில் எம்பெருமான் ஆழ்வாருடன் ஒவ்வொரு அவயவத்திலும் சம்சலேஷிக்கிறான். அதை மிகவும் அழகாக சாத்மிய போக பிரதத்துவம் என்கிற ஒரு குணத்தை எடுத்து காண்பிக்கிறார்கள் நம் ஆச்சாரியர்கள். எம்பெருமான் முதலில் ஆழ்வார் அருகில் வருகிறான், அடுத்தது ஆழ்வார் உடன் இருக்கிறான், அடுத்தது ஆழ்வாரின் ஒக்கலையில் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், பிறகு நெஞ்சிலுள் கலந்தான், பிறகு தோளில் இருந்தான், நாவில் இருந்தான், இவ்வாறு உச்சியுள்ளானே என்று ஆழ்வாருடைய உச்சி வரைக்கும் அவன் சம்சலேஷிக்கிறான். இப்பொழுது பத்தாம் திருவாய்மொழியில் ஆழ்வார் முதலில் அவர் கொஞ்சம் சிந்தித்தார். நாம் பெறாபேறு பெற்றோமே, எம்பெருமான் எனது உச்சியுளானே என்று என்னுடைய உடல் முழுதும் அவன் கலந்தானே, இதைவிட பெரிய பேர் ஏதாவது உண்டா? இந்த பேர் ஏற்பட நம்மால் ஆன நல்ல விஷயம் ஏதாவது உண்டா என்று யோசித்து பார்த்தார். அவருக்கு எதுவும் புலப்படவில்லை. அதனால் அவர் நிர்ணயம் செய்தார், எம்பெருமான் தன்னுடைய நிருகேதுக கிருபையாலே இவ்வாறு வந்து தன்னுடன் கலந்தான் என்பதை நிர்ணயம் செய்தவாறு அந்த நிருகேதுக கிருபையை கொண்டாடும்படி மிகவும் பாரிப்புடன் மிகவும் சந்தோஷத்துடன் இந்த திருவாய்மொழியை ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார் என்பது நம் ஆச்சாரியர்களின் நிர்வாகம். அதனால் இந்த திருவாய்மொழியில் காட்டப்பட்ட எம்பெருமானின் குணம், எம்பெருமானின் மிகவும் அழகான, மிகவும் உயர்ந்த கல்யாண குணமான நிருஹேத்துக கிருபை என்பதே நம்முடைய ஆச்சாரியர்களின் நிர்வாகம். அதை மிகவும் அழகாக எடுத்து காண்பிக்கிறார் மணவாள மாமுனிகள். பொறும் ஆழி சங்குடையோன் பூதலத்தே வந்து தருமாறு ஓர் ஏதுவரத் தன்னை திறமாக பார்த்துரை செய்மாறன் என்று. தருமாறு ஓர் ஹேத்து அறத் தன்னை, ஓர் ஹேத்துவரத் தன்னை தருமாறு. ஏது என்பது ஹேத்து, சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ஹேத்து தமிழில் ஏது, ஏது என்று ஆய்விட்டது. தருமாறு ஓர் ஏதுவரத் தன்னை, ஒரு ஹேத்து இல்லாமல், ஒரு காரணம் இல்லாமல் அவனே தந்தான், தன்னை தந்தான் என்பதை எடுத்து காண்பிக்கிறார் இந்த பாசுரத்தில். இதில் நம்முடைய ஆச்சாரியர்கள் மிகவும் அழகாக செய்த நிர்வாகம் என்னவென்றால், எம்பெருமான் சகல பதார்த்தங்களுக்கும் நியாமகன், எல்லாவற்றுக்கும் நியாமகன் அவனே, அவனே கண்ட்ரோல் செய்கிறான் எல்லாவற்றையும். அதில் புத்தியும் ஒன்று, புத்தியாதி சகல பதார்த்தங்களுக்கும் அவனே நியாமகன். ஆதலால் ஆழ்வார் செய்யும், பை எக்ஸ்டென்ஷன் நாம் செய்யும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு ஆழ்வார் செய்யும் அத்வேஷம் தொடக்கமாக, அத்வேஷம் என்றால் பெருமாளை திருப்பி அனுப்பாதது, அத்வேஷம், அவனிடம் துவேஷம் காமிக்காமல் அவன் வரும்பொழுது நாட் ரிஜெக்டிங் ஹிம், அதுவே அத்வேஷம். அத்வேஷம் தொடக்கமாக பரிகரணை நடுவாக இந்த திருவாய்மொழியில் ஒரு பாசுரத்தில் ஆழ்வார் ஓர் எண்தானுமின்றியே என்று கூறுகிறார். அதை பரிகரணை, கவுண்டிங் என்று ஆழ்வார் ஆச்சாரியர்கள் நிர்ணயித்துள்ளார்கள். அதை நாம் காண்போம். நடுவாக பரமபக்தி பரியந்தமாக, கடைசியில் பரமபக்தி, எல்லாமே தானே விளைவித்து, எம்பெருமானே விளைவித்து வந்த நிருஹேதுகமாக அங்கீகரிக்கும் சுபாவனவன் என்பதை ஆச்சாரியர்கள் எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். பொறும் ஆழி சங்குடையோன் பூதலத்தே வந்து, ஆழ்வாரின் வார்த்தைகளையே உபயோகித்திருக்கிறார் மணவாள மாமுனிகள். பொறுமா நீள்படை ஆழி சங்கத்தோடு ஆழ்வார் பாசுரம். பொறும் ஆழி சங்குடையோன் என்பது மணவாள மாமுனிகளின் ஸ்ரீசுக்தி. அதாவது எம்பெருமானுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து, அஸ்தானே பயசங்கே, தேவையில்லாமல் பயந்து என்று நாம் கொள்ளலாம். அவனுடைய ஆழியும் சங்கமும் அவனுக்கு முன்னே சென்று அவனுக்கு யார் விரோதிகள் இருப்பார்களோ என்று பார்த்து அவர்களை அவை அழிக்க முற்படும் என்பதை பொறும் என்று கூறுகிறார். பொறும் ஆழி சங்குடையோன் பூதலத்தே வந்து, பொறும் ஆழி சங்குடையோன் பூதலத்தே வந்து, நேராக வந்தான். எவ்வாறு வந்தான்? அதுவும் முதல் பாசுரத்தில் உள்ளது. பொறுமானீழ்படை ஆழி சங்கத்தோடு திருமானீழ் கழல் ஏழுகும் தொழ ஒரு மாணிக் குரலாக நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுளதாகுமே, என் கண்ணுள் இருக்கிறான், என் கண்ணிற்கு முன்னாடி நிற்கிறான் என்பதை எடுத்து காண்பிக்கிறார். ஆதலால் பூதலத்தே வந்து என்பதை நம் மணவாள மாமணிகள் எடுத்து காண்பித்திருக்கிறார். பொறும் ஆழி சங்குடையோன் பூதலத்தே வந்து, கண்ணுக்கு விஷயமாம்படி வந்து, கருமாணிக்கம் என் கண்ணுளதாகுமே என்பதை பூதலத்தே வந்து என்று அருள் செய்திருக்கிறார். தருமாறு ஓர் ஏதுவரத் தன்னை, அதே நிர்ஹேதுகமாக தனக்கு உபகரிக்கிற உபாயத்தை, ஒரு ஹேத்து அற, ஒரு உபாயமே இல்லாமல், ஒரு ரீசனே இல்லாமல் தன்னை தருகிற பிரகாரத்தை, பெருமாள் தன்னையே தந்தான் ஆழ்வார்க்கு அந்த பிரகாரத்தை. திறமாக பார்த்து உரை செய்மாறன், அந்த நிர்ஹேதுக கிருபையை மிகவும் கிளியராக உள்ளதே உள்ளபடியே பார்த்து இந்த திருவாய்மொழியை மாறன் அருளி செய்திருக்கிறார் என்பதை எடுத்து காண்பித்திருக்கிறார். இதில் நாம் இந்த நிருஹேதுக கிருபையை எவ்வாறு மாறன் அருளி செய்திருக்கிறார் என்பதையும் நாம் காண்போம். அதையே இவர் ஹேத்துவரத் தன்னை என்று எடுத்து காண்பித்திருக்கிறார். இரண்டாம் பாசுரத்தில் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில், காதன்மையால் தொழில் கண்ணுள்ளே நிற்கும். நாம் அவன் மேல் இருக்கிற காதலால் நாம் அவனை தொழுதோம் என்றால், பரமபக்தி யுக்தர்கள் எவ்வாறு தொழுவார்களோ, அவனையே எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, அவ்வாறு அந்த காதலால் அவனை நாம் தொழுதால் கண்ணுள்ளே நிற்கும், நம் கண்களுக்கு அகலாதபடி நம் கண்முன்னே எப்பொழுதும் நிற்கிறான் என்பதை எடுத்து காண்பித்திருக்கிறார் ஆழ்வார், கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் என்று. அடுத்த வார்த்தையே எண்ணிலும் வரும் என்று கூறியிருக்கிறார். எண்ணிலும் வரும் என்றால் எண்ணிக்கை, எண்ணினாலும் அவன் வருவான். பரமபக்தி தேவையில்லை, எண்ணினாலும் வருவான் என்பதை எடுத்து காண்பித்திருக்கிறார். ஆச்சாரியர்கள் அதற்கு மிகவும் அழகாக வியாக்கியானங்கள் அருளி செய்திருக்கின்றனர். அதாவது ஒருவன் கடம் பட்டம் ஈஸ்வரன் என்று கூறினான் என்றால், கடம் என்றால் பானை, இது பானை, இதோ துணி, இதோ ஈஸ்வரன் என்று ஒருவர் சொன்னார் என்றால், எம்பெருமான் நம்மை இல்லை என்று அவன் சொல்லவே இல்லையே, இந்த பானை உண்மை என்று சொன்னான், இந்த துணி உண்மை என்று சொல்கிறான், அதே மாதிரி ஈஸ்வரன் என்று நம்மையும் இல்லை என்று சொல்லாமல் நம் பேரையும் சொன்னானே, ஆதலால் இவற்றோடொக்க அதை எண்ணினானே, அதனால் என்னை தான் நினைத்திருக்கிறான், அதனால் நான் வருவேன் என்று அவன் வருகிறானாம். அதேபோல் எவரோ ஒருவர் படித்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு தத்துவங்கள் உள்ளன என்று. 24 தத்துவங்கள் உள்ளன என்பது நமக்கு தெரியும். மெட்டீரியல் வேர்ல்டில் 24 தத்துவங்கள் உள்ளன. சதுர்விம்சதி தத்துவமாக இருக்கும் அஜித்து. அதற்கப்புறம் 25வது தத்துவம் என்பது ஆத்மா. 26வது தத்துவம் ஈஸ்வரன் என்று ஒருவர் படித்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு எம்பெருமான் மீது நம்பிக்கை இல்லை, அவர் ஒரு வேதாந்தம் நியாய சாஸ்திரமோ இதை படித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இப்படி சொன்னார் என்றால், உடனே எம்பெருமானும் ஷட்விம்சகன் ஈஸ்வன், அதாவது 26வது தத்துவமான நான் ஈஸ்வரன் என்று சொல்லியிருக்கிறானே, ஆதலால் இவனையும் நாம் போய் அடைய வேண்டும் என்று எண்ணிலும், இவ்வாறு வெறுமனே எண்ணினாலும் எம்பெருமான் தன்னுடைய கிருபையால் எண்ணினவனிடத்தில் வருகிறான் என்பதை எடுத்து காண்பிக்கிறார். எண்ணிலும் வரும் என்று இந்த 2வது பாசுரத்தில் ஆழ்வார். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் என்பது நாம் கண்டோம். அடுத்து 5வது பாசுரத்தில் மிகவும் அழகாக கூறுகிறார் ஆழ்வார். அந்த பாசுரத்தில் கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்னு ஓர் எண்தானும் இன்னியே வந்து இயலுமாறு உண்டானை உலகெழும் ஓர் மூவடி கொண்டானை கண்டுகொண்டனை நீயுமே என்று. ஓர் எண்தானும் இன்றியே வந்து இயலுமாறு, அதாவது 2வது பாசுரத்தில் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் என்றார், அது வேண்டாம், எண்ணினாலும் வருவேன், எண்ணிக்கையில் எண்ணினாலும் வருவேன் என்று எண்ணிலும் வரும் என்று கூறினார். இந்த 5வது பாசுரத்தில் ஓர் எண்தானும் இன்றியே, அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கை இல்லாமையும் அந்த மாதிரி ஒரு எண் இல்லாவிட்டாலும் அவன் வருகிறான், அவன் எண்ணிலும் வரும் என்பதே மிகை என்று சொல்லலாம்படி ஓர் எண்தானுமின்றியே வந்து இயலுமாறு என்று எம்பெருமான் ஒரு காஸ் ஒரு ஹேத்து ஒரு ரீசன் இல்லாமையே வந்திருக்கிறான் என்பதை ஆழ்வார் எடுத்து காண்பித்திருக்கிறார். அதற்கு மேலே அவர் உதாரணமும் காண்பித்திருக்கிறார் இதே பாசுரத்தில். அதாவது ஓர் எண்தானுமின்றியே வந்து இயலுமாறு உண்டானை உலகெழும் ஓர் மூவடி கொண்டானை என்று. எவ்வாறு என்று நாம் கேட்டோம் என்றால், நாம் பிரளய சமயத்தில் உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதையும் அவன் தன் வயிற்றினுள்ளே வைத்து கொண்டிருக்கிறான் சூக்ஷ்ம நிலையில். அப்பொழுது யாருக்கும் நினைவு கிடையாது. அப்பொழுது நாம் யாரும் கேட்கவில்லை, நீ என்னை காப்பாற்று என்றோ, நீ எனக்கு கருண கடவுளங்களை கொடு என்றோ, அல்லது நீ என்னை உன்னுடைய திருவயிற்றுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும் என்று எவரும் கேட்கவில்லை. ஆனாலும் அவன் சுவாமி ஆதலால் எடுத்து வயிற்றில் வைத்து கொண்டிருக்கிறான் நிர்ஹேத்துக்குமாக. அதேபோல் உலகெழும் ஓர் மூவடி கொண்டானே, அவன் வாமனாவதாரம் செய்த பொழுது யாருமே என் தலையின் மீது உன் தலையை உன்னுடைய திருவடியை வை என்று கேட்கவில்லை. அவன் உலகம் முழுவதும் அறக்கர்களாக இருக்கட்டும், நல்லவர்களாக இருக்கட்டும், பக்தர்களாக இருக்கட்டும், ஸ்தாவரங்களாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், கொடிகளாக இருக்கட்டும், கிருமிகளாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், எல்லார் மீதும் தன்னுடைய திருவடியை அவன் வைத்தான் அவனுடைய ஒரு கிருபையினாலே. அதை எடுத்து காண்பிக்கிறார் ஓர் எண்தானுமின்றியே என்பதற்கு உதாரணமாக ஆழ்வார் மிகவும் அழகாக 5வது பாசுரத்தில். இதை மொத்தத்தையும் மனதில் வைத்து கொண்டே நம் மணவாள மாமுனிகள் மிகவும் அழகாக தருமாறு ஓர் ஏதுவரத்தன்னை திறமாக பார்த்து உரை செய் என்று கூறியிருக்கிறார். நிருகேதுக்கு கிருப்பை என்று மட்டும் சொல்லவில்லை, அதை நாம் புரியுமாறு உள்ளதே உள்ளபடியே அவ்வளவு திறமாக ஆழ்வார் எடுத்து காண்பிப்பதை திறமாக பார்த்து உரை செய் என்று மணவாள மாமுனிகள் எடுத்து காண்பித்திருக்கிறார். அடுத்தது திறமாகப் பார்த்துரை செய் மாறன் பதம் பணிக என் சென்னி வாழ்த்திடுக என்னுடைய வாய். மாறனின் திருவடிகளை மாறன் பதம் பணிக என் சென்னி என்னுடைய தலை பணிய வேண்டும். இதையே ஆளவந்தார் கூறியிருக்கிறார். அதையே மணவாள மாமுனிகளும் இங்கு கூறுகிறார். ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணவாமி மூர்த்னா என்று ஆளவந்தார் கூறினார். பதம் பணிக என் சென்னி என்று இவர் கூறுகிறார். அதேபோல் மாறன் பதம் வாழ்த்திடுக என்னுடைய வாய் என்பதையும்
மணவாள மாமுனிகள் பூர்வாச்சாரியர்களின் ஸ்ரீசுத்துகளிலிருந்து எடுத்து காண்பித்திருக்கிறார். அதையும் காண்போம்.
ஆழ்வாருக்கு பல வாழி திருநாமங்கள் ஏற்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று, திருக்குறுகை பெருமாள் தன் திருத்தாள்கள் வாழியே, திருவான திருமுகத்து செவ்வியன்னும் வாழியே என்று ஆரம்பிக்கிறது முதல் இரண்டு வரிகள். அதில் முதல் வரி திருக்குறுகை பெருமாள் தன் திருத்தாள்கள் வாழியே என்று உள்ளது. அதே நாம் இங்கும் காணலாம், வாழ்த்திடுக என்னுடைய வாய் என்பதை. ஸோ ஆக நம் மணவாள மாமுனிகள் இந்த பொறுமாநீழ்படை பதிகத்தின் பொருளை மிகவும் அழகாக திறமாக பார்த்து உரை செய் மாறன் என்று கூறி, அந்த மாறனை நாம் பணிவோம், அந்த மாறனை நாம் புகழ்வோம் என்று, பொறும் ஆழிசங்குடையோன் பூதலத்தே வந்து தருமாறோர் ஏது வரத் தன்னை திறமாக பார்த்துரை செய் மாறன் பதம் பணிகவன் சென்னி வாழ்த்திடுக என்னுடையவாய் என்கிற ஒரு மிகவும் அழகான உன்னதமான ஒரு பாசுரத்தால் நமக்கு அருளி செய்துள்ளார். நாம் மணவாள மாமுனிகளுக்கு எவ்வாறு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது நாம் சொல்ல முடியாது. வாசாமகோச்சரம் வாசாமகோச்சரம் மட்டுமில்லை, நம்மால் எண்ணவும் முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு உபகாரம் செய்திருக்கிற ஒரு பெரிய ஆச்சாரியன் நம்முடைய மணவாள மாமுனிகள். அவரின் ஸ்ரீசுக்திகளிலிருந்து ஒரு பாசுரத்தை நாம் இன்று அனுபவிக்க பிராப்தம் நேர்ந்தது. அதுவும் அவனது இன்னருளே என்று கூறி அடியன் அமைகிறேன். ஆழ்வாரம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.